ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 11, விஸ்வரூபம், பதம் 48. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ந வேத யஜ்ஞ அத்யாயன ந தானை ந ச க்ரியாபி ந தபோபி உக்ரை ஏவம் ரூபஸ்ஸக அகம் நிர்லோகே த்ருஷ்டும் வத்தன்யேன குரு ப்ரவீரம். ந வேத யஜ்ஞை அத்யாயனை ந தானை ந ச க்ரியாதிபி ந தபோபி உக்ரை ஏவ ரூபம் சக்யகம் நிர்லோகே த்ருஷ்டும் வத்தன்யேன குரு ப்ரவீரம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதக்கு ஜெய். குருவம்ச வீரர்களின் சிறந்தவனே, எனது இந்த விஸ்வரூபத்தை உனக்கு முன் யாரும் என்றும் கண்டதில்லை. ஏனெனில் வேதங்களை படிப்பதாலோ, யாகங்களை செய்வதாலோ, தானங்களோ, புண்ணிய செயல்களாலோ, கடும் தவங்களாலோ எனது இந்த உருவத்தை ஜட உலகின் காண்பது என்பது இயலாததாகும். ஓம் அஜானதிராந்தஸ்ய ஜானாஞ்சன சலாகய சக்ஷோர் உன்முலீதம் ஏனம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினம் நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவிம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீ வாசதி கௌர பக்த விருந்தம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முழுமுதற் கடவுளினுடைய கருணையால் இப்போ அத்தியாயம் 11, விஸ்வரூபம், பதம் 48 இருக்கும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பதத்தில் அர்ஜுனனிடம், அர்ஜுனா, இந்த விஸ்வரூபத்தை இதற்கு முன்பு யாரும் கண்டதில்லை என்றும், ஏன் கண்டதில்லை என்றால், ஒரு மனிதன் வேதங்களை படிப்பதனால் மட்டுமோ, இல்லை யாகங்களை செய்வதனால் மட்டுமோ, இல்லை தானம் புண்ணியம் கடும் தவங்கள் செய்வதனால் மட்டுமே இந்த விஸ்வரூப தரிசனத்தையோ, இல்லை பகவானுடைய தரிசனத்தையோ காண இயலாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அப்போது ஒருத்தருக்கு மனசில் கேள்விகள் எழலாம், பகவானை வேதங்களின் மூலியமாக மட்டும்தானே அடைய முடியும், தானங்கள் தவங்கள் புண்ணிய செயல்கள் இது போன்ற செயல்களால் மட்டுமே தானே பகவானை அடைய முடியும், இங்கே பகவான் ஏன் இதுபோல் சொல்கின்றார் அப்படிங்கிற கேள்வி மனசில் வரலாம். அதற்கு என்ன பதில் அப்படின்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு மனிதன் பக்தி இல்லாத யாகத்தை செய்தான், பக்தி இல்லாத வேதங்களை படித்தான், பக்தி இல்லாத தானம் பக்தி இல்லாத புண்ணியம் பக்தி இல்லாத தவம் கடும் தவங்கள் செய்தால் பகவானுடைய விஸ்வரூப தரிசனத்தை பார்க்க இயலாது, பகவானை பார்க்க இயலாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதனால் நம்ம வேதங்களை படித்தாலும், புண்ணிய செயல்களை செய்தாலும், தானங்கள் செய்தாலும், கடு தவங்கள் செய்தாலும் பக்தியுடன் செய்ய வேண்டும். அப்படி பக்தியுடன் செய்தோம் அப்படின்னா பகவானுடைய தரிசனம் கிடைக்கும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, விஸ்வரூபத்தை பார்ப்பதற்கு தரிசனம் செய்வதற்கு தெய்வீக பார்வை இருக்க வேண்டும். தெய்வீக பார்வை யாருக்கு இருக்கும் அப்படின்னா, தெய்வீகமான மனிதர்களுக்கு தெய்வீக பார்வை இருக்கும், அசுரர்களுக்கு அசுரத்தனமான பார்வைகள் தான் பார்ப்பார்கள். யாரை பார்த்தாலும் உக்ரமாக பார்ப்பார்கள் அசுரர்களைப் போலவே. அதுபோல் தெய்வீக பார்வை, தெய்வீகமாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தெய்வீக பார்வை இருக்கும். அதுபோல் தெய்வீகம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா, தேவி தேவர்களை போன்ற மனிதர்கள்ட்டு தான் வந்து இந்த தெய்வீகம் அப்படிங்கிறது பார்வை இருக்கும். சாஸ்திரங்களில் சொல்லப்படுகின்றன, விஷ்ணு பக்தர்கள் எல்லோருமே வந்து உப தெய்வத்திற்கு சமமானவர்கள் என்று கருதப்படுகிறது. ஏன் அப்படின்னா, சாதாரணமாக ஒருத்தன் வந்து விஷ்ணுவை கும்பிட்டான் அப்படிங்கிறது மிக உயர்ந்த ஸ்தானம். அதாவது கும்பிட்ட மாத்திரத்திலேயே அவன் உபதெய்வத்திற்கு சமம் என்று சொல்ல முடியாது. பலவிதமான அற்புதமான குணங்களை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில் குறிப்பிடுகின்றார். அதுபோல உன்னதமான அற்புதமான குணநலங்கள் யாராரெல்லாம் இருக்கின்றனோ, யாராரெல்லாம் வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை வணங்குகின்றார்களோ அவர்களும் உபதெய்வதற்கு சமம் என்று வேத சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன. அதனால் வந்து அதனால் யாராருக்கெல்லாம் வந்து இதுபோல் அற்புதமான குணங்கள் இருக்கின்றதோ அவர்களிடம் வந்து தெய்வீக பார்வை இருக்கும் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்கின்றோம். அதனால் இந்த நாஸ்திகவாதிகளும் யாரெல்லாம் வந்து அருவ ரூபத்தை வெளிப்படுகின்றார்களோ அவர்களிடம் வந்து இந்த தெய்வீக பார்வை இருக்காத, அதனால் அவர்களால் வந்து விஸ்வரூப தரிசனத்தையோ இல்லை விஸ்வ பகவானையோ தரிசனம் செய்ய இயலாது அப்படின்னு முதல்ல நம்ம புரிந்து கொள்கின்றோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சில பிரபுபாதர் பொருளர்களில் கொடுத்திருக்கின்ற சாதாரணமாக பக்தர்களுக்கு விஸ்வரூப தரிசனத்தை பார்ப்பதில் அந்த அளவுக்கு ஆர்வம் இல்லை. ஏன் அப்படின்னா விஸ்வரூப தரிசனத்தை விட பகவானுடைய சுந்தரமான ரூபம், அழகான ரூபம், வேணும் கொணந்தம ரவிந்ததலா யதாட்சம் பர்காவதம் சமசிதாம்புத சுந்தராங்கம் கந்தர்ப கோட்டி கமனிய விசேஷ சோபம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. பகவான் அற்புதமாக அழகாக சுந்தரமாக இருக்கின்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். அந்த ரூபம்தான் மிக மிக அழகான ரூபம். விஷ்ணு இந்த விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிறது பக்தர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடியது, பயத்தை ஏற்படுத்தக்கூடியது. அது இல்லாமல் இந்த விஸ்வரூப தரிசனத்துக்கு சேவை எதுவும் செய்ய இயலாது. ஒரு விஸ்வரூபம் பிரம்மாண்டமாக இருக்கும், மாலை கட்டி போடணும் அப்படின்னா போட முடியுமா? உலகத்தில் இருக்கிற எல்லா மலர்களையும் சேர்த்து வச்சா கூட முடியாது. அந்த அளவுக்கு விஸ்வரூபம் இருக்கும் பொழுது பகவானுக்கு ஒரு வஸ்திரம் போடவோ இல்லை வந்து மாலை அலங்காரம் செய்யவோ இல்லை அபிஷேகம் செய்யவோ முடியுமா? முடியவே முடியாது. அதனால் வந்து பகவான் இந்த இரண்டு புஜங்களுடைய இருக்கக்கூடிய சாமசுந்தரருடைய ரூபம் மிக மிக அழகான ரூபம். அதுக்கப்புறம் இந்த விதத்தில் வந்து பகவான் குறிப்பிடுகின்றார், வேதம் அப்படின்னா வேதத்தை படிப்பதால் மட்டுமே. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா சதுர்வேதி திருவேதி பல வேதிகள் சொல்லி கொண்டே இருப்பார்கள், நான் இப்படிப்பட்டவன் நான் அப்படிப்பட்டவன் என்று. ஆனால் பகவான் யார், வேத சாஸ்திரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னா தெரியாது. அப்புறம் வேதத்தை படித்து என்ன சுவாமி பிரயோஜனம் அப்படின்னா அவர்களுக்கு அது தெரியாது. பலவிதமான வேதங்கள் இருக்கின்றன. நான்கு வேதங்கள், ரிக்வேதம், யஜுர்வேதம், சமவேதம், அதர்வன வேதம், இது போன்ற நான்கு வேதங்கள் இருக்கின்றன. 18 புராணங்கள் இருக்கின்றன. அதுக்கப்புறம் உபநிஷத்தங்கள், 108 உபநிஷத்தம் இருக்கின்றன. வேதாந்த சூத்திரம் இருக்கின்றன. இது போல பலவிதமான வேத சாஸ்திரங்கள் இருக்கின்றன. அந்த வேத சாஸ்திரங்களே பக்தி இல்லாமல் படித்தால் நாம் பகவானை தரிசனம் செய்ய இயலாது என்று பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் யாகம் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன. சூத்திரம், கல்பசூத்திரம், மீமாம்சம், இது போன்ற சாஸ்திரங்களில் யாகம் என்றால் என்ன, எப்படி செய்வது, இது போன்ற வழிமுறைகள் எல்லாம் கொடுத்திருக்கின்றன. அதுக்கப்புறம் தானம் அப்படிங்கிறது யாரெல்லாம் பகவத் பக்தியில் யாரெல்லாம் வந்து பகவத் பக்தியில் பகவத் கைங்கரியத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய புகழை பரப்புவதிலும் பகவத்கீதை இது போன்ற சாஸ்திரங்களை பிரச்சாரம் செய்வதிலையும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்களோ தூய்மையான பிராமணர்கள், தூய்மையான வைஷ்ணவர்களுக்கு தானம் கொடுப்பது உத்தமம். ஏதோ யாரோ ஒரு பிச்சைக்காரன் வந்தான், ஐயா தர்மம் பண்ணுங்க அப்படின்னா அவன்கிட்ட ஒரு 10 ரூபா கொடுத்தோம், அது தானம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி தானம் கொடுத்தோம் அப்படின்னா அவன் எங்கேயோ போயிட்டு ஏதாவது தப்பு காரியம் செஞ்சிருவான். அந்த தப்பு காரியம் செஞ்சதில் வரக்கூடிய தப்பு விளைவுகள் எல்லாமே பாவ செயல்கள், அவன் பாவம் செய்திருக்கின்றான். அதுக்காண்டி என்ன வரும் அப்படின்னா பாவம் வரும். அந்த பாவம் எல்லாம் எங்கே வரும் அப்படின்னா நமக்கும் பாதி வந்துடும். ஏன் அப்படின்னா நம்ம தானே காசு கொடுத்தோம், நம்ம தானே தப்பான மனிதனுக்கு தானம் பண்ணோம், அதனால் அவன் தப்பு காரியத்தில் ஈடுபட்டான், அவனுக்கு வரக்கூடிய தப்பான விளைவுகள் நமக்கும் வந்து சேரும். ஒருத்தர் கேட்கலாம், என்னங்க நான் என்னோட கடமை நான் செஞ்சிட்டேன், அவன் தப்பான வழியில் பயன்படுத்தினான் அப்படின்னா அதுக்கு நான் எப்படி பொறுப்பு எடுத்துக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம கேட்கலாம். ஆனால் சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன, நம்ம தப்பான மனிதருக்கு நம்ம ஏன் கொடுக்கணும்? நம்ம ஒருத்தருக்கு நம்ம கேட்கலாம், நாங்கள் இவன் வந்து நல்லவனா கெட்டவனான்னு எப்படி எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது, அதனால் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தானம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து யோசித்து கொடுக்க வேணும். நம்மளோட கடமை என்னென்னா அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு தெரியாத காரணத்துக்கு தெரியாத பட்சத்தில் அவனுக்கு ஏன் நம்ம தானம் கொடுக்க வேண்டும்? அதுபோல் வந்து நல்ல மனிதர்களுக்கு, பிராமணர்களுக்கு, சுத்தமான பிராமணர், இது பிராமண குலத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் பிராமணர்கள் என்று சொல்ல முடியாது. பகவான் பலவிதமான குணங்களை சொல்லியிருக்கின்றார். யார் ஒருத்தர் வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு உத்தமாக பக்தி பண்ணுகின்றார்களோ அவர்களே பிராமணர்கள் என்று அழைக்கப்படுகிறது. பிராமணர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்வதற்கு நாம் வந்து தானம் கொடுக்கலாம் அப்படின்னு தெரிந்து கொள்கின்றோம். அதுக்கப்புறம் புண்ணியம், புண்ணியம் அப்படின்னாலே அக்னிகோத்திரம். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விதிக்கப்பட்ட கடமைகள் இருக்கின்றன. புருஷர்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, வயதானவர்களுக்கு, சத்திரியர்களுக்கு, சூத்திரர்களுக்கு, இதுபோல் ஒவ்வொரு வர்ணத்தவருக்கும் ஒவ்வொரு விதமாக விதிக்கப்பட்ட கடமைகளை கொடுத்துருக்கின்றன. அந்த செயல்கள்லாம் செய்வதனால வந்து புண்ணியங்கள் ஏற்படும். தவம், தவம் அப்படின்னாலே உடலை வற்புறுத்துவது என்று பொருள். ஏன் உடலை வற்புறுத்த வேண்டும் அப்படின்னா பகவத் பக்தி காண்டி. குழந்தைகள் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு படிப்பதில் வந்து ஆர்வம் இருக்கவே இருக்காது. அந்த குழந்தைகள் என்ன பண்ணும், விளையாடல் தான், விளையாட்டிலே தான் அந்த குழந்தைகளுக்கு முக்கியமாக ஓடி 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 நம்ம என்ன தான் பிடிச்சி இழுத்து இழுத்து படிக்க படி படி படினாலும் அந்த குழந்தைகள் என்ன பண்ணும் அப்படின்னா ஓடிக்கொண்டே தான் இருக்கும், விளையாட ஓடிக்கொண்டே தான் இருக்கும். அவர்களுக்கு படிப்பதில் ஆர்வம் இருக்கவே இருக்காது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த குழந்தைகளை வற்புறுத்தி கஷ்டப்பட்டு படிப்பா தம்பி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி படித்தது ஒழுங்காக படித்தது அப்படின்னா நாளைக்கு நல்லா இருக்கலாமே. அதனால் வந்து உடலை வந்து அந்த குழந்தைக்கு படிக்கிறதுக்கு ஆர்வம் இல்லை, இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம். அதுபோல் ஒரு மனிதன் காலையில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் 4:30 எந்திரிக்கணும் அப்படின்னா உடல் வந்து ஒத்துழைப்பு உழைக்கவே உழைக்காது. அலாரத்தை வந்து என்ன பண்ணுவான், ஒரு அமுக்கு அமுக்கிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் தூங்கலாமே அப்படின்னா சூரியன் உதிச்சு மேலே போயிடும். அப்புறம் 7 மணி ஆகிடும், தடாபடான்னு எந்திரிச்சு ஓடுவோம். ஆனால் வந்து இது போன்ற உடலை வருத்தி நல்ல விஷயங்களுக்காண்டி உடலை கஷ்டப்படுத்துவது அப்படிங்கிறது தவம். அதுக்கப்புறம் ஏகாதசி விரதங்கள். ஏகாதசி விரதத்துக்கும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஏகாதசி விரதம் இருக்கணும். அன்றைக்கி தான் வந்து ஆஹா, ஏகாதசி வேறு, இது வேறு 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த ஏகாதசி வேறு வந்து வந்து தொலைச்சிருது, இது ஒரு 2 மாதத்துக்கு வந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நம்ம உடல் சொல்லும். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல விஷயத்துக்காண்டி ஏகாதசி விரதங்களை நம்ம இருக்கின்றோம், நல்ல பலனை அடைகின்றோம். அதுபோல் செய்ய வேண்டியது எல்லாமே வந்து தானங்கள், தவம் என்று அழைக்கப்படுகின்றன. அதுபோல் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் யார் யாரெல்லாம் வந்து அர்ஜுனரை போல தெய்வீகமான பார்வை இல்லையோ அவர்களால் வந்து பகவானையும் பகவானுடைய விஸ்வரூப தரிசனத்தையும் பார்க்க இயலாது அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்கின்றோம். இந்த கலியுகத்தில் பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான அவதாரங்கள் வருகின்றன. தெருவுக்கு தெரு ஒரு அவதாரம், மூளைக்கு மூளைக்கு ஒரு அவதாரம், சந்திக்கு சந்தி ஒரு அவதாரம். எல்லோருமே கடவுள், நானும் கடவுள், நீங்களும் கடவுள், எல்லோருமே வந்து கடவுள் கடவுள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஏன் அப்படின்னா அஞ்ஞானத்தின் காரணமாக. இது போன்ற அஞ்ஞானத்தின் காரணமாக சொல்லக்கூடிய மனிதர்களை கடவுள் என்று கிருஷ்ண பக்தர்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்வது இல்லை. ஏன் அப்படின்னா கிருஷ்ண பக்தர்களுக்கு நன்றாக தெரியும் சாஸ்திரத்தின் ஞானம் இருப்பதால். எந்த ஒரு அவதாரம் அப்படின்னாலே சாஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். கல்கி அவதாரம் பார்த்தீங்க அப்படின்னா சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய அவதாரங்களும் வந்த அவதாரங்களும் எல்லாமே வந்து சாஸ்திரத்தின் தெளிவாக கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. அதுபோல் யாரெல்லாம் அவதாரம் என்று சொன்னாலும் நம்ம வந்து சாஸ்திரத்தில் இருக்கா என்று சரிபார்த்து கொள்ள வேண்டும். சாஸ்திரத்தில் இல்லை என்றால் அவர்களை எப்படி நாம் அவதாரம் என்று ஒத்துக்கொள்ள முடியும்? ஒரு சாதாரண ஒரு பொருளை தயாரிக்கிறான், அதுக்கே ஒரு ஹையர் ஸ்டாண்டர்டு அப்படின்னு தேவைப்படுது. ஹையர் ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணுவான், நம்ம எல்லாம் கம்பெனிக்கு போய்ட்டு ஏங்க நாங்கள் இந்த பொருளை வந்து தயாரிக்கிறோம் அப்படின்னா உடனே கேட்பான், இதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்க, இது என்ன ஐஎஸ் ஸ்டாண்டர்டில் வந்து அந்த கம்பெனியில் ஐஎஸ்ஓ ஆடிட்டிங் நடந்திருக்கா, அதுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்க, இது தரமானதா அப்படின்னு கேட்குறான் இல்லையா. கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சர்டிஃபிகேட்டை கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அவர்கள் வந்து சரி நீங்கள் அந்த பொருள்லாம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு கேட்பார்கள். அதுபோல் சாதாரண ஒரு பொருளுக்கே ஒரு சர்டிஃபிகேட்டு கேட்கும் பொழுது பல விதமான அவதாரங்கள், நேற்று ஒரு அவதாரம், இன்றைக்கி ஒரு அவதாரம், நாளைக்கு ஒரு அவதாரம், இதுபோல் கலியுகத்தில் பார்த்தோம் அப்படின்னா மூளைக்கு மூளை அவதாரம் என்று அவதாரம் என்று உலகத்தை ஏமாற்றுபவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆனால் நம்மளும் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அஞ்ஞானத்தின் காரணமாக அவர்களெல்லாம் வந்து ஏமாற்றுபவர்கள் ஏமாற்றிக்கொண்டே தான் இருக்கிறார்கள், ஏமாறுபவர்கள் ஏமாறிக்கொண்டே தான் இருக்கின்றார்கள். அதுபோல் யாரையும் அவதாரம் என்று நாம் வந்து நம்பக்கூடாது. சாஸ்திரத்தின் எங்கே எழுதியிருக்கின்றன, எப்படி எழுதியிருக்கின்றன, ஏன் அவர் பகவான் கிருஷ்ணர் பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமான லீலைகளை செய்திருக்கின்றார், கோவர்தன மலையை தூக்குகின்றார், 16,108 பெண்களை திருமணம் செய்திருக்கின்றார், இது போன்ற அற்புதமான லீலைகளை செய்திருக்கின்றார். அவரை நாம் பகவான் என்று சாஸ்திரத்தின் மூலியமாக தெரிந்து கொள்கின்றோம். ஆனால் சாஸ்திரத்தினும் சாஸ்திரத்திலும் இல்லை, அவர் ஏதோ கல்லிலிருந்து மண்ணை கொண்டு வந்தார், இல்லைனா வந்து மண்ணிலிருந்து சக்கரை கொண்டு வந்தார், அதனால் அவர் கடவுள் என்று சொன்னால் நம்மளும் பின்தொடர்ந்து ஓடுகின்றோம் அஞ்ஞானத்தின் காரணமாக. அதுபோல் இந்த பதத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, தவங்கள் செய்வதாலேயோ யாகங்கள் செய்வதாலேயோ தானங்கள் செய்வதாலேயோ வேதங்களை படிப்பதால் மட்டுமே பகவானை உணர முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. எப்பொழுது நம்ம பக்தியுடன் சேர்ந்து இதெல்லாம் செய்கின்றோமோ அப்போ தான் நம்மளால் வந்து பகவானை புரிந்து கொள்ள முடியும், உணர முடியும் அப்படின்னு தெரிந்து கொள்கின்றோம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதைக்கு ஜெய். ஹரி ஓம் தத்சத்.